நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் கட்டாய இடப்பெயருக்கு ஆளாகும் மோசமான சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் 11 பேர் உதவிப் பொருட்களை நாடிய போது கொல்லப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. அத்துடன் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 271 எட்டியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு தரவுகளின்படி காசா கொல்லப்படும் பாலஸ்தீனியர்களில் 6/5 பாலஸ்தீனியர்கள் சாதாரண பொதுமக்கள் என கார்டியன் ஊடகம், +972 இதழ், ஹெப்ரு மொழி ஊடகமான லோக்கல் கால் ஆகியவை நடத்திய கூட்டாய்வில் அம்பலமாகியுள்ளது. இப்போரில் ஹமாஸ், பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்புகளைச் சேர்ந்த 8,900 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய தரவுகளில் பதிவாகியுள்ளது. இப்போரில் கடந்த மே மாதம் கொல்லப்பட்ட 53,000 பாலஸ்தீனியர்கள் என்ற எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய மக்களின் எண்ணிக்கை 83% உள்ளது. 17% பேர் மட்டுமே ஹமாஸ், ஜிகாத் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என இஸ்ரேலின் தரவுகள் கூறுவதாக மேற்கூறப்பட்ட ஊடகங்கள் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் எகிப்து, கத்தார் நாடுகள் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வர, மறுபக்கம் காசாவை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை இஸ்ரேல் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. அதன் அங்கமாக 60,000 ரிசர்வ் படையினர் ராணுவத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் நிலையின் மீது ஹமாஸ் ஆயுத குழுவினர் திடீர் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய படை தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய நிலையின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் காசா பிரிவினரை சந்தித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸை வீழ்த்தி காசா நகரை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அத்துடன் காசாவில் பணயக்கைதிகளாக உள்ள இஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு காணொலி செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலில் காசா போருக்கு எதிரான போராட்டங்களும் வலுத்துள்ளன. இது மட்டுமின்றி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சர்ச்சைக்குரிய குடியேற்ற திட்டத்துக்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. இது மேற்கு கரையை 2 பிரிப்பதுடன் மேற்கு கரை கிழக்கு ஜெருசலம் இடையிலான தொடர்பையும் துண்டிக்கிறது. இந்த குடியேற்ற திட்டத்தின்படி 3,400 வீடுகளை இஸ்ரேலியர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நகரவை கண்டித்துள்ள பாலஸ்தீனிய அதிகார சபை இது சட்டவிரோதமானது என கண்டித்துள்ளது. இதற்கிடையில் லெபனானில் உள்ள பாலஸ்தீனிய அகதி முகாம்களில் செயல்படும் பாலஸ்தீனிய அமைப்புகள் ஆயுதங்களை லெபனான் அதிகாரிகளிடம் திருப்பி வழங்கும் செயல்பாடு தொடங்கியிருக்கிறது. வரும் வாரங்களில் நாடு முழுவதும் உள்ள முகாம்களில் ஆயுதங்களை ஒப்படைப்பது தொடரும் என லெபனான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் விவகாரத்தில் அமைதியை எட்டும் நோக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பின்னர் ட்ரம்ப், உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே சந்திப்பு நடந்திருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ரஷ்ய தரப்பு, ரஷ்யாவின் கோரிக்கைகளுக்கு மாறாக உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோருவதாக தெரிவித்துள்ளது. இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் உக்ரைன் நியாயமான நீண்டகால தீர்வுக்கு தயாராக இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க ரஷ்ய அதிபர் புட்டின் தயாராக இருப்பதாகவும், ஆனால் முக்கிய விடயங்களில் முடிவு எட்டப்பட்ட பின்னரே அந்த சந்திப்பு சாத்தியப்படும் என்பதே ரஷ்யாவின் கொள்கை என அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 400க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 2 பேர் வசிக்கும் கராச்சி நகரம் கடும் மழையினால் மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. முன்னதாக பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்காவின் கிராமங்கள் திடீர் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. கடும் மழை மற்றும் வெள்ளத்தினால் கில்ஜித் பல்திஸ்தான், பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் முதல் வெள்ள பாதிப்பு மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக 700க்கும் அதிகமான மக்கள் பாகிஸ்தானில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்தியா நிர்வகிக்கும் காஷ்மீரிலும் கடும் மழை காரணமாக பெரும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சீனாவின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் திபெத் கொண்டுவரப்பட்டு 60 நிறைவடைந்துள்ள நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் திபெத்தை பார்வையிட்டிருக்கிறார். திபெத்தின் தலைநகரான லாசாவுக்கு சென்ற சீன அதிபருக்கு பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பளித்ததாக ஜின்கு செய்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. ஒன்றுபட்ட வளமான, நாகரிகமான, இணக்கமான மற்றும் அழகான ஒரு நவீன சோசியலிச திபெத்தை கட்டியெழுப்ப சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1965 சீனாவின் தன்னாட்சி பிரதேசமாக திபெத் உருவாக்கப்பட்டதன் முதல் அரசியல் கலாச்சார ரீதியான ஒடுக்குமுறைகளை சந்திப்பதாக இந்தியாவில் திபெத்தியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அண்மையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வான்யி இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது அவருக்கு எதிராக திபெத்தியர்கள் போராட்டம் நடத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சூடானில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே போர் நடந்து வரும் நிலையில் அந்நாடு கடுமையான காலரா தொற்று பரவலுக்குள் சிக்கியுள்ளது. சூடான் சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய கணக்குப்படி கடந்த ஒரு வாரத்தில் 1500 அதிகமானோருக்கு காலரா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் 2004 தொற்று பரவல் அதிகரித்ததன் முதல் 100,000 அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. 2500 மேற்பட்டோர் காலரா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரேசிலின் முன்னாள் அதிபர் பொல்சனேரோ அர்ஜென்டினாவில் அரசியல் தஞ்சம் கோர திட்டமிட்டதற்கான தகவல்கள் அவரது அலைபேசியிலிருந்து கிடைத்ததாக பிரேசில் காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரேசில் அரசை கவிழ்க்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் அதிபர் பொல்சனேரோவின் கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வேளையில், அதாவது கடந்த பிப்ரவரி 2024 இவ்வாறான தஞ்ச கோரிக்கை கடிதம் அவரது அலைபேசியில் சேமிக்கப்பட்டிருந்ததாக பிரேசில் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு விவகாரம் தொடர்பான விசாரணையின் சட்ட ரீதியான விடயங்களில் பொல்சனேரோவும் அமெரிக்காவில் உள்ள அவரது மகனும் தலையீடு செய்வதாகவும் பிரேசில் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.